வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் ஆவியின் கனிகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனிகளால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரிலும் இக்கனிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடுக்கம் ஆகியவையாகும். இதை நாம் கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நற்சுவாபங்களில் நாம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறோமா அல்லது குறைந்து கொண்டே இருக்கிறோமா? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று எபேசியர் 5:9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். அன்பு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீக அன்பின் அம்சங்களை 1 கொரிந்தியர் 13 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மேலும், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக என்று அவர் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 3:12 4:10 நாம் வாசிக்கிறோம். இந்த அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும். பகுத்தறிவோடு கூடிய பரிசுத்தமான அன்பையே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். 2வதாக சந்தோஷம். தெசலோனிக்கேய சபையார் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட கர்த்தரை பின்பற்றினார்கள். இதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 1:6 நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என தாவீது கூறுகிறார். இதை சங்கீதம் 4:7 நாம் வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகு கூறுகிறார். இதை நாம் ஆபகு 3:17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்று ரோமர் 14:17 நாம் வாசிக்கிறோம். எந்த விபரீதமான இடுக்கமான சூழ்நிலைகளும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் மகிழ்ச்சியை பாதிக்க முடியாது. கர்த்தரில் மாத்திரம் நம் சந்தோஷம் தங்கியிருக்குமாயின் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சந்தோஷம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன் என்று எழுதுகிறார். இதை நாம் 2 கொரிந்தியர் 7:4 நாம் வாசிக்கிறோம். கடைசியாக சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இதை ரோமர் 8:6 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரன் 119:165 கூறுகிறார். ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் இருக்கும் என்பது தேவனின் வாக்குத்தத்தமாகும். இதை நாம் ஏசாயா 48:18 நாம் வாசிக்கிறோம். ஆகவே சமாதானத்தில் பெருகும்படி நாம் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட சிந்தையுள்ளவர்களாயும் கர்த்தரின் வேதத்தை நேசித்து அதன்படி ஜீவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருந்தால் ஜப ஜீவியம், நேர்மையாய் நடத்தல், நன்மை செய்தல் போன்றவையும் நாம் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றியமையாதவையாகும். கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fiberonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.